சமயத்து மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே பொருள்
வணக்கம். வேத ஆராய்ச்சி அன்பர்களே, நம்பிக்கையின் தேவன் இக்காலை வேளையில் நம்மோடு இருக்கிறார். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை நம்பினால் அல்லது விசுவாசித்தால் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கைப்பற்றிக் கொண்டு போன பெலிஸ்தியர் பட்ட பாடுகளை குறித்து சிந்தித்தோம். பல இடங்களிலே அதை மாற்றி மாற்றி வைத்து பார்த்தார்கள். ஆனால் உடன்படிக்கை பெட்டியினாலே அவர்களுக்கு வேதனையும் துன்பமுமே அதிகமானது. தொடர்ந்து அங்கே என்ன நடைபெற்றது என்பதை பார்ப்போம். 1 சாமுவேல் 6:1 கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. இப்பொழுது 7 மாத காலமாக பெலிஸ்தியர் கர்த்தருடைய பெட்டியை வைத்து படாத பாடுபட்டார்கள். தங்கள் தெய்வமாகிய தாகோனின் கோவிலிலே கொண்டு வைத்தார்கள். ஆனால் அடுத்த நாள் பார்த்தால் அவருடைய தெய்வம் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. முதல் நாள் தூக்கி நிறுத்திவிட்டார்கள். 2வது நாள் அது மீண்டுமாக கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தலையும் 2 கைகளும் வாசற்படியின் மேலே உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மட்டும் இருந்தது. எனவே காத் தேசத்து மக்கள் தங்களுக்கு அது வேண்டாம் என்று சொல்லி எக்ரோனுக்கு அதை அனுப்பி வைத்தார்கள். அங்கேயும் ஜனங்கள் மூல வியாதியினாலே பாதிக்கப்பட்டதனால் பட்டணத்திலே கூக்குரல் வானவரியந்தம் எட்டியது. 1 சாமுவேல் 6:2-4 பாருங்கள். பெலிஸ்தியர்கள் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பிவிட எண்ணுகிறார்கள். ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. எனவே அங்கே இருந்த பெலிஸ்திய பூஜாரிகளையும் குறி சொல்கிறவர்களையும் அழைத்து அதை எப்படி அனுப்ப வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்கள், நீங்கள் அதை அனுப்பினால் வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். அநேகர் கேட்கும் ஒரு கேள்வி, இந்த பெலிஸ்தியர்களை தேவன் ஏன் தன்னுடைய தேசத்திலிருந்து துரத்தி விட்டார் என்று கேட்பார்கள். வாக்குத்தத்த பூமியானது உலகத்தின் குறுக்கு சாலையின் மத்தியிலே இருக்கிறது. அங்கே தங்கியிருக்கிறவர்கள் உலகம் முழுவதையும் பாதிக்கக்கூடியவர்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவருடைய ஆராதனை முறை மிகவும் தவறான ஒன்றாக இருந்தபடினாலே தேவன் அவர்களை அழித்தார். தேவனை விட்டு முழுமையாக அவர்கள் திரும்பிவிட்டார்கள். இங்கே அவரண்டே அவர்கள் திரும்புவதற்கு மற்றொரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர்கள் அங்கே அதிபதிகளின் லெக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயலாக 5 பொன் சொரூபங்களும் பொன்னால் செய்த 5 சுண்டலிகளையும் செலுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். 1 சாமுவேல் 6:11 கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டலிகளும் தங்கள் மூல வியாதியின் சாயலான சொரூபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டிலின் மேல் வைத்தார்கள். பெலிஸ்தியர்கள் உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேலுக்கு திரும்ப அனுப்பும்போது என்ன செய்கிறார்கள் கவனித்தீர்களா? அதை ஒரு வண்டியிலே வைக்கிறார்கள். அவர்கள் அதை வண்டியிலே வைத்ததற்காக அவர்களுக்கு எதுவும் நடக்கப் போகிறதில்லை. ஏனென்றால் இதை தவிர வேறு என்ன செய்ய வேண்டும் என்கிற அறிவு அவர்களுக்கு கிடையாது. இந்த செயலுக்காக தேவன் இப்பொழுது அவர்களை தண்டிக்கப் போகிறதில்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும், இதை வண்டியிலே வைக்கக்கூடாது, லேவியர்கள் தோளிலேதான் இது சுமக்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பெட்டியை பெலிஸ்தியரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளும்பொழுது கையாண்ட விதத்தினாலே அவர்கள் தண்டிக்கப்பட போகிறார்கள். ஏன் இந்த வித்தியாசம்? அவர்களுக்கு இதை குறித்து தெரிந்தும் அதை கருத்திலே அவர்கள் கொள்ளவில்லை. எனவே அவர்களுக்கு தண்டனை வந்தது. 1 சாமுவேல் 6:12 அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்ஷிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதையான நேர் வழியாக கூப்பிட்டுக் கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்ஷிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள். வண்டியிலே பூட்டப்பட்டிருந்த பசுக்கள் தங்கள் கன்றுகளை வீட்டிலே விட்டுவிட்டு உண்மையாகவே தங்கள் மன விருப்பத்திற்கு மாறாக வண்டியிலே மாட்டப்பட்டும் நேராய் போய்கொண்டிருக்கிறது. இவைகள் இப்படி கூப்பிட்டுக் கொண்டே சென்றது. இவர்களுக்கு வந்த எல்லா வாதைக்கும் காரணம் தேவனே என்பதை அறிந்து கொள்ள செய்தது. ஏனென்றால் மற்றபடி பசுக்கள் போக மறுக்க வேண்டும் அல்லது தங்கள் வீட்டு பக்கமாக இழுக்க வேண்டும். ஆனால் அது பெரும் பாதையிலே நேராக நடந்தபடியினாலே இதை நடப்பித்தவர் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரே என்பதை புரிந்து கொண்டார்கள். வசனங்கள் 13-15 வரை பாருங்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருடைய கரத்திலிருந்து எதையுமே பெற்றுக் கொள்கிறதில்லை. எனவே வண்டிலையும் மாட்டையும் கொண்டு பலியிடுகிறார்கள். இதை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களை நாம் பாராட்ட வேண்டும். 1 சாமுவேல் 6:16 வசனத்தை பாருங்கள். பெலிஸ்தியர்கள் தூர இருந்து பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியை பெற்றுக் கொண்டார்கள். தங்கள் கரத்தை விட்டு அது கடந்து சென்றதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். இப்பொழுது உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனத்திடத்திலே வந்து கிடைத்தாலும் அதன் மூலமாகவே அவர்களுக்கும் பிரச்சனை வருகிறது. பாருங்கள், 1 சாமுவேல் 6:19 வசனம். தேவன் எதை செய்யக்கூடாது என்று உறுதியாக கட்டளையிட்டிருந்தாரோ அதை இந்த பெத்சிமேஷன் மக்கள் செய்தார்கள். உடன்படிக்கை பெட்டியானது ஆசரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இது பிரதான ஆசாரியனாலே மட்டுமே காணப்படக்கூடியதாயிருக்க வேண்டும். அவரும் கூட வருஷத்திலே ஒரே ஒரு முறைதான் உடன்படிக்கை பெட்டி இருக்கும் ஸ்தலத்திற்கு செல்ல முடியும். வனாந்தரத்திலே அது சுமந்து வரப்பட்ட பொழுது மிக கவனமாக அது மூடிக்கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் பெலிஸ்தீர்களுக்கு தெரியாது, ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு தெரியும். ஆனால் அதை குறித்தும் அவர்கள் அக்கறை இல்லாதபடியினாலே தண்டிக்கப்பட்டார்கள். அறிந்து செய்கிறவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். 1 சாமுவேல் 6:20 வசனம். இந்த பரிசுத்தமான தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்திற்கு போகும் என்று பெத்சிமேஷன் மனுஷர் சொல்லி. உடன்படிக்கை பெட்டியின் மேலேதான் கிருபாசனம் இருந்தது. அதுதான் தேவன் மனிதனை சந்தித்த இடம். அது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போனபடியினாலே அவரும் அவர்களை விட்டு விலகிவிட்டார். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்கிறவர்களாயும் தேவனுடைய நாமத்திற்கு அபகீர்த்தி உண்டாக்குகிறவர்களாயும் கீழ்ப்படியாமையிலே வாழ்ந்தார்கள். இதனால் தேவன் அவர்கள் மேலே நியாய தீர்ப்பை அனுப்பினார். 1 சாமுவேல் 6:21 வசனம். கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடத்துக்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். உடன்படிக்கை பெட்டி தங்கள் கையை விட்டு கடந்து போனால் போதும் என்று சொல்லி கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி எடுத்துக்கொண்டு போக முடியாய் சொல்கிறார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை. அதாவது தேவனுடைய ஜனங்கள் தேவனிடத்திலே மனம் திரும்ப ஆயத்தமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். 1 சாமுவேல் 7:16 பார்ப்போம். 20 ஆண்டுகளுக்கு பின்னர்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியை திரும்ப பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகிறார்கள். பாகாலையும் அஸ்தரோத்தையும் விட்டு அவர்கள் திரும்பி கர்த்தரை சேவிக்க எண்ணம் கொள்கிறார்கள். 1 சாமுவேல் 7:1-2 வசனங்களை வாசிக்கிறேன். அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபிநதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய இளையாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது 20 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரவேலர் கர்த்தரிடத்திலே திரும்ப ஆரம்பித்தார்கள். பாகாலை விட்டும் அஸ்தரோத்தை விட்டும் மனம் திரும்பினார்கள். தங்களுக்கு தங்கள் தேவனாய கர்த்தர் வேண்டும் என்ற ஒரு நிலைமைக்கு வந்தார்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை குறித்த ஒரு புதிய வாஞ்சை மக்களுக்குள்ளே வந்திருக்கிறது. அதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்ப வேண்டும். 66 புத்தகங்களும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை. அது குறைவற்றது. அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. அதிலே கற்றுக் கொடுக்கப்படுகிற சத்தியங்களை நாம் பூரணமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் பல பேச்சாளர்களையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் குறித்து சோர்ந்து போய்விட்டார்கள். ஏனென்றால் பலர் தாங்கள் கூறும் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறதில்லை. ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் வாக்கு பண்ணினாலும் அவர்களால் அதை நிறைவேற்ற முடியாது. ஆனால் நாள் ஒன்று வந்தது, அவர்கள் கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். பாருங்கள், 1 சாமுவேல் 7:3-4 வசனங்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். இதுதான் சாமுவேலின் ஊழியத்தின் ஆரம்ப காலம். இஸ்ரவேலர் ஆழமாக விக்கிரக ஆராதனையில் இருந்தார்கள். ஜீவனுள்ள உண்மையான தேவனை விட்டு அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். பல யுத்தங்களிலே அவர்கள் தோல்வி கண்டார்கள். மிகவும் சோர்ந்து போயிருந்தார்கள். இப்பொழுது கர்த்தரை நினைத்து புலம்ப ஆரம்பிக்கிறார்கள். 1 சாமுவேல் 7:5-6 பாருங்கள். சாமுவேல் இஸ்ரவேலுக்கு ஒரு தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அவன் அங்கே நியாயாதிபதியாகவும் செயலாற்றிக் கொண்டிருந்தான். இங்கே நாம் பார்ப்பது போல இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையாகவே கர்த்தரிடத்திலே திரும்புகிறார்கள். சாமுவேல் அவர்களுக்காக ஜெபிக்கிறார். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்பி வரவேண்டிய வழி இதுதான். இதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. பிரியமானோர்களே, கர்த்தரிடத்திலே வருவதற்கு பலர் பல வழிகளை சொல்லலாம். ஆனால் மனம் திரும்பி அவரிடத்திலே வருவதுதான் சரியான ஒரு வழி. பாவ அறிக்கையோடு அவர் சந்நிதியிலே வந்து காணப்படுவதுதான் சரியான ஒரு செயல். இன்றைக்கும் கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாசத்திலே தங்களை பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அந்த வெளிச்சத்திலே நம்மை காணும்பொழுது நாம் தேவனுடைய மகிமைக்கு எவ்வளவு குறைவாய் போய்விட்டோம் என்பது நமக்கு தெரிய வருகிறது. 1 சாமுவேல் 7:8-11 பாருங்கள். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு ஒரு மகத்துவமான வெற்றியை கொடுத்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி இது. ஏனென்றால் கடந்த நாட்களிலே கர்த்தரை விட்டு விக்கிரக ஆராதனைக்கு அவர்கள் போய்விட்டார்கள். தொடர்ந்து கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது கர்த்தரிடமாய் அவர்கள் திரும்ப துவங்கிய பொழுது சாமுவேல் ஜெபித்து அவர்களை பாவ அறிக்கைக்கு நேராக வழி நடத்துகிறார். அவர்கள் கர்த்தரிடமாய் திரும்புவதை குறித்து வாக்கு கொடுக்கிறார்கள். இதன் விளைவாக பெலிஸ்தியரின் மேலே அவர்களுக்கு வெற்றி கொடுக்கிறார். 1 சாமுவேல் 7:12. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். எபனேசர், உதவியின் கல். அதாவது இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அது மட்டுமல்ல, இது ஒரு நினைவு ஸ்தம்பமாகவும் நாட்டப்பட்டது. கடந்த காலத்தை பார்க்கும்பொழுது அவர்கள் கர்த்தரை விட்டு தூரம் போயிருந்தார்கள். இப்பொழுது கர்த்தர் முகமாய் திரும்பியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தற்காலத்திலே தன்னுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கும் ஒரு சம்பவமாகவும் அது இருந்தது. அதோடு கூட அது வெளிப்படுத்துதலின் கல் என்றும் கூறலாம். அவருடைய எதிர்காலத்தை குறித்தும் அது பேசுகிறது. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்றால் அவர் இனிமேலும் உதவி செய்வார் என்பதை நினைப்பூட்டுகிறது. பொதுவாக பின்னான காலங்களை நாம் திரும்பி பார்ப்போம். அப்போஸ்தலன் பவுல் மூலமாக பிலிப்பி சபையாருக்கு கர்த்தர் சொன்னது ஞாபகத்தில் இருக்கிறதா? பிலிப்பியர் 1:5 உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. அருமையான சகோதரனை சகோதரியே, தேவன் இம்மட்டும் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுதும் அவர் உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறாரா? இதற்கு நீங்கள் ஆம் என்று சொல்வீர்கள் என்றால் இம்மட்டும் உங்களை வழி நடத்தியவர் இனிமேலும் உங்களை நடத்துவார். தேவன் நமக்கு நல்ல நினைவாற்றலை கொடுத்திருக்கிறார். எனவே கர்த்தர் இம்மட்டும் உதவி செய்தது நமக்கு நினைவிலே இருக்கிறது. நம் எதிர்காலத்திலேயும் அவர் உதவி செய்வார் என்று விசுவாசிக்க முடிகிறது. எனவேதான் யோசுவாவும் சொல்லும்பொழுது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று உறுதியாய் சொல்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும்பொழுது சங்கீதம் 107:1-2 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு என்று கூறுகிறார். தனிப்பட்ட விதத்திலே நாம் கூற வேண்டுமென்றாலும் கர்த்தர் மிகவும் நல்லவர். அவரே இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார். இனிமேலும் அவரே எங்களுக்கு உதவி செய்பவர். தொழிலதிபர் ஒருவர் காலத்தை குறித்து சொல்லும்பொழுது வங்கியின் வார்த்தைகளோடு ஒப்பிட்டு சொல்கிறார். நேற்று என்பது ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட ஒரு காசோலை, நாளை என்பது ஒரு வாக்கோலை, ஆனால் இன்று என்பது பணம், அதை ஞானமாக செலவழி என்று சொல்கிறார். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதை நீங்கள் உணர்கிறீர்களா? அதைத்தான் சாமுவேல் எபனேசர் என்று சொல்கிறார். அது வெளிப்படுத்துதலின் ஒரு கல்லாயும் இருக்கிறது. இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர் இனிமேலும் உதவி செய்வார். எனவேதான் சங்கீதக்காரர் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று தெளிவாக சொல்கிறார். சிலர் சொல்லலாம், நான் என்னுடைய எதிர்காலத்தை குறித்து மிகவும் ஆர்வம் உள்ளவனாய் இருக்கிறேன், ஏனென்றால் என்னுடைய வரும் நாட்களை நான் சந்தோஷமாக கழிக்கப் போகிறேன், எனவே அது எப்படிப்பட்ட ஒரு எதிர்காலமாய் இருக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லலாம். ரோமர் 8:28 என்ன சொல்கிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Samuel 7:13 பாருங்கள். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லைகளிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. இந்த காலகட்டத்திலிருந்து பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலருக்கு ஒரு முக்கியமான எதிரியாக இல்லை. இது ஒரு குறிப்பிடத்தக்க யுத்தம். இதன் நினைவாக ஒரு கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இந்த கல் எருசலேமிலிருந்து சுமார் 4 அல்லது 5 மைல் தொலைவிலே எருசலேமிற்கு வடமேற்கிலே நாட்டப்பட்டிருக்கிறது. 1 Samuel 7:15-17 வாசிக்கிறேன். சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களிலெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இதுதான் சரித்திரம் பிரியமானவர்களே. சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறவராகவும் இருந்தார். அவர் ஒரு நடமாடும் நியாயஸ்தலமாய் இருந்தார். பெத்தேலுக்கு செல்வார், கில்காலுக்கு போவார், மிஸ்பாவுக்கு வருவார், மீண்டும் ராமாவுக்கு வந்து சேர்வார். இவை எல்லாமே எருசலேமுக்கு வடக்கு புறமாயிருந்த பகுதிகள். இந்த எல்லா இடங்களிலேயும் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நியாயம் விசாரித்தார். இப்பொழுது நாம் 1 Samuel 8:16 பிரவேசிக்கிறோம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை புறக்கணித்துவிட்டு ஒரு ராஜாவை கேட்கிறார்கள். மீதம் இருக்கிற 1 Samuel பகுதிகளின் மேலேயும் 2 Samuel பகுதிகளின் மேலேயும் ஓசியா 13:11 நாம் ஒரு ஞாபக குறியாக எழுதலாம். அந்த வசனம் என்ன சொல்கிறது? நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன், என் உக்கரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன். சாமுவேல் ஒரு உன்னதமான நியாயாதிபதியாக தேவனுடைய மனிதனாக இருந்தார். அவர் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே வளர்க்கப்பட்டவர். ஏலியின் குமாரர்கள் துன்மார்க்கராயிருந்தபொழுது எப்படி தேவன் நியாயம் தீர்த்தார்? இதை கண்ணால் கண்டவர் சாமுவேல். சாமுவேல் என்ன செய்தார் பாருங்கள். 1 Samuel 8:1 சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். சாமுவேல் தன் சொந்த குமாரர்களையே நியாயாதிபதியாய் நியமித்தான். அவர்கள் அந்த வேலைக்கு தகுதியில்லாதவர்களாய் இருந்தாலும் அந்த வேலைக்கு நியமிக்கப்பட்டார்கள். இது ஒரு தவறான காரியம். சாமுவேல் ஒரு சிறந்த நியாயாதிபதியாக, அருமையான தீர்க்கதரிசியாக, தேவனுடைய மனிதனாக இருந்தார். ஆனால் ஏலியைப் போல இவரும் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய காரியத்திலே தோல்வி கண்டார். 1 Samuel 8:2-3 பாருங்கள். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர் சபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். இவர்கள்தான் சாமுவேலின் குமாரர்கள். முழுவதும் உண்மையற்றவர்களாய் இருந்தார்கள். இது வினோதமாய் தெரிகிறது இல்லையா? சாமுவேல் ஒரு உன்னதமான மனிதர், தேவனுடைய மனிதர். ஆனால் அவருடைய குமாரர்கள் செய்ததை பார்த்தீர்களா? 1 Samuel 8:4-5 பாருங்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் ஒன்று கூடி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். தங்களை சுற்றி இருக்கிற ராஜாக்களால் அவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் கொடுக்கிற காரணம் என்ன? சாமுவேலுக்கு வயதாகிவிட்டது, அவனுடைய குமாரர்கள் அவருடைய வழியிலே நடக்கிறதில்லை என்றார்கள். வசனங்கள் 6-7 பார்ப்போம். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். இந்த ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்பதற்கு சாமுவேல் தனது குமாரர்களை நியாயாதிபதிகளாக்கினது ஒரு சாக்காகி விடுகிறது. உண்மையாகவே இந்த காரியம் சாமுவேலின் உள்ளத்தை உடைத்திருக்கும். கர்த்தர் சாமுவேலை ஆற்றி தேற்றுகிறார். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்று கூறுகிறார். சாமுவேலின் குமாரர்களை குறித்து அவர்கள் சொல்வது ஒரு சாக்கு போக்கு. உண்மையாகவே தேவனையே அவர்கள் தள்ளுகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு ராஜா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் என்ன ஆகும் என்பதை குறித்து சாமுவேல் எச்சரிப்பு கொடுக்கிறார். அவர்கள் குமாரர்களை யுத்த வீரர்களாகவும் பெண் பிள்ளைகளை சமையல் செய்கிறவர்களாகவும் வேலையாட்களாகவும் மாற்றுவான் என்றும் அவருடைய வயல்களையும் தோட்டங்களையும் மிருகங்களையும் அவனுக்காக எடுத்துக் கொள்வான் என்றும் கூறுகிறார். இந்த கடினமான காலங்களிலே தேவனை நோக்கி நீங்கள் முறையிடப் போகிறீர்கள் என்றும் எச்சரிப்பு கொடுக்கிறார். 1 Samuel 8:19-22 பார்ப்போம். இஸ்ரவேலருடைய விருப்பமான ராஜா வேண்டும் என்ற விருப்பத்தை தேவன் நிறைவேற்றப் போகிறார். ஆனாலும் அது அவர்களுக்கு சாதகமான ஒன்றாயிருக்காது. தேவனுடைய வழிநடத்துதல் அவர் தெரிந்தெடுக்கும் அவர் அனுப்பும் தீர்க்கதரிசிகள் மூலமாகவே இருக்கப் போகிறது. நாம் பார்க்கப் போவது போல எந்த ஒரு அரசனோடும் தேவன் நேராக பேசவில்லை. இருந்தாலும் தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் ராஜாக்களோடு பேசுகிறார். அதை அந்த ராஜாக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அவர்கள் அதை நிராகரித்து விடுகிறார்கள். நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் கேட்ட சத்தியங்களை ஒருமுறை கூட நினைவிற்கு கொண்டு வருவோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியை குறித்து அறிந்திருந்தாலும் தேவனை அறிந்திருந்தாலும் அவரை தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் புறக்கணித்தபடியினாலே தேவன் அவர்களுக்குள்ளே தண்டனையை அனுப்பினார். என்றாலும் 20 ஆண்டுகள் கழித்து அவர்கள் மனம் திரும்பிய பொழுது, தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்த பொழுது கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எந்த பகுதியிலே மனம் திரும்புதலை எதிர்பார்த்திருக்கிறாரோ அந்த பகுதியிலே நாம் மெய்யாய் மனம் திரும்பும் பொழுது தோல்வியான நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் வெற்றியாகும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களிலே நம்மை நமக்கு காட்டுவார் என்றால், நம்முடைய பாவத்தை குறித்த உணர்வை நமக்கு கொடுப்பார் என்றால், அதை அறிக்கை செய்து மனம் திரும்பவே அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் எபனேசர் என்ற ஒரு கல் தூணை நாம் நாட்ட வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார், நம்மை வழி நடத்தினார், அவர் இனிமேலும் நம்மை வழிநடத்துவார் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. கடந்த காலத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் என்ற அறிவுடையவர்கள் எதிர்காலத்திலேயும் அவர் எனக்கு அப்படியே செய்வார் என்று 100க்கு 100 விசுவாசிக்கலாம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய ஆளுகைக்கு கீழாக நம்மை அர்ப்பணித்தவர்களாக இருப்போம். அவர் சுட்டி காட்டுகிற காரியத்தை சரி செய்து ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே வளருகிறவர்களாக, அவரோடு நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஏசாயா 60:5. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஏசாயா 60:5.